41 - அக்கினிச்சூளை. உலக வரலாற்றில் தனக்கிருந்த பங்கையும் பரலோக ராஜ்யத்தை ஆதரிப்பதில் தன் ராஜ்யத்தின் பங்கையும் நேபுகாத்நேச்சார் அறிந்து கொள்ளும்படியாகவே முடிவு காலமட்டுமுள்ள நிகழ்ச்சிகளை விளக்கும் அந்த மாபெரும் சிலை குறித்த சொப்பனம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லப்படுகையில் தேவனுடைய நித்திய ராஜ்யம் நிறுவப்படுவது குறித்து அவனுக்கு தெளிவாக விளக்கப்பட்டது. அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்ய ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. அது அந்த ராஜ்யங்களையெல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். சொப்பனமானது நிச்சயம், அதின் அர்த்தம் சத்தியம் என்றான் தானியேல். தானியேல் 2:44-45. தானியேலிடம், மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்குத் தேவனும் மறைபொருளை வெளிப்படுத்துகிறவருமாயிருக்கிறார் என்று சொன்னதன் மூலம் தேவனுடைய வல்லமையை நேபுகாத்நேச்சார் ஒத்துக்கொண்டான். தானியேல் 2:47. சிலகாலம் தேவனுக்கு பயந்து நடந்தான். ஆனால் உலக ஆசையும் சுய உயர்வும் அவனை விட்டுப் போகவில்லை. ஆட்சியில் செழிப்பு இருந்ததால் மனதில் பெருமை நிறைந்தது. ஒருநாள் தேவனை கனப்படுத்துவதை நிறுத்திவிட்டான். மிகுந்த ஆர்வத்தோடும் வெறியோடும் சிலை வழிபாட்டை மீண்டும் துவக்கினான். பொன்னான அந்தத் தலைநீரே எனும் வார்த்தைகள் ராஜாவின் மனதில் ஆழமாகப் பதிந்திருந்தன. வசனம் 38. இதனையும் அவன் சிலை வழிபாட்டிற்குத் திரும்பினதையும் அனுகூலமாக்கிக் கொண்ட அவனுடைய ராஜ்யத்தின் ஞானிகள் அவன் சொப்பனத்தில் கண்டது போலவே ஒரு சிலையை செய்ய வேண்டுமென்றும், அவனுடைய ராஜ்யத்தை அடையாளப்படுத்தின பொன்னான தலையை அனைவரும் காணக்கூடிய இடத்தில் நிறுத்த வேண்டுமென்றும் ஆலோசனை சொன்னார்கள். அவர்களுடைய வஞ்சக ஆலோசனையை ஏற்றுக்கொண்டவன் அதன்படியே செய்யவும் இன்னும் ஒருபடி மேலே செல்லவும் தீர்மானித்தான். தான் சொப்பனத்தில் கண்டதை விட மிகவும் உயர்வாக அந்த சிலையைச் செய்ய விரும்பினான். தலைமுதல் பாதம் வரையிலும் தன்னுடைய சிலை மதிப்பு குன்றாமலிருக்க, அதாவது முற்றிலும் பொன்னாகவே இருக்க விரும்பினான். பாபிலோன் தேசமானது மற்ற ராஜ்யங்களை நொறுக்கி என்றென்றும் நிற்கக்கூடியதாகவும் நித்தியமும் அழியாமையும் சர்வ வல்லமையும் உடையதாகவும் இருப்பதாக அடையாளம் காட்ட விரும்பினான். அவருடைய புயங்களுக்கு முன் பூமியின் தேசங்களால் நிற்கக்கூடாதிருந்தது. எந்தென்றும் நிலைநிற்கும் ஒரு ராஜ்யத்தையும் ராஜவம்சத்தையும் ஏற்படுத்துவது அப்படியொரு வல்லமையான ராஜாவுக்கு மிகவும் ஏற்றதாகப்பட்டது. அதில் எல்லையற்ற பேராசையும் சுயநலப் பெருமையும் கொண்டதால் அதனை நிறைவேற்றும் விதம் குறித்து தன் ஞானிகளிடம் ஆலோசனை கேட்டான். பெரிய சிலை குறித்த அந்த சொப்பனத்தோடு தொடர்புடைய விசேஷித்த தேவ செயல்களை மறந்தான். அந்தச் சிலையின் முக்கியத்துவம் பற்றி தம் தாசனாகிய தானியேல் மூலம் இஸ்ரவேலின் தேவன் வெளிப்படுத்தினதையும் அதற்கவன் அர்த்தம் சொன்னதால் ராஜ்யத்தின் ஞானிகள் கொடும் சாவிலிருந்து காக்கப்பட்டதையும் மறந்தான். இப்படியாக தங்கள் வல்லமையையும் மேன்மையையும் நிலைநாட்டுவதைத் தவிர மற்ற அனைத்தையும் மறந்து பாபிலோனை மேலானதாகவும் சகலராலும் பணிந்து கொள்வதற்கு தகுதியானதாகவும் உயர்த்தும்படி தங்களால் முடிந்த ஒவ்வொரு வகையிலும் ராஜாவும் அவனுடைய அரசவை ஆலோசனைக்காரரும் பெரிதும் முயன்றார்கள். அச்சிலையை அடையாளமாக வைத்து பூமியின் தேசங்களுக்கான தம் நோக்கத்தை ராஜாவுக்கும் மக்களுக்கும் தேவன் வெளிப்படுத்தினார். ஆனால் அது மனிதனின் வல்லமையை உயர்த்தி காட்டுவதற்கான வழிவகையாக ஆக்கினார்கள். தானியேல் சொன்ன காரியத்தை புறக்கணித்து மறக்க பார்த்தார்கள். சத்தியத்தை திரித்து தவறாக பயன்படுத்த பார்த்தார்கள். வருங்கால முக்கிய நிகழ்வுகளை மனிதரின் சிந்தைகளுக்கு வெளிப்படுத்த சிலை எனும் சின்னத்தை பரலோகம் காட்டியது. அதன் மூலம் எத்தகைய அறிவை உலகம் பெற வேண்டுமென்று தேவன் விரும்பினாரோ அந்த அறிவு பரவுவதற்கு ஒரு தடையாக அந்தச் சின்னம் மாறவிருந்தது. பேராசை கொண்ட மனிதரின் திட்டங்களின் மூலம் மனித இனத்திற்கான தேவ நோக்கத்தை அழிக்க முயன்றான் சாத்தான். தீமை கலந்திராத சத்தியம் இரட்சிப்பதற்கு ஏதுவான ஒரு மகா வல்லமை என்பதும், சுயத்தை உயர்த்தவும் மனிதரின் திட்டங்களை முன்னேற்றவும் அது பயன்பட்டால் அது தீமைக்கான வல்லமையாக மாறிவிடும் என்பதும் மனித இனத்தின் சத்துருவுக்கு தெரியும். தான் மிகுதியாகச் சேர்த்து வைத்திருந்த ஐசுவரியத்திலிருந்து பொன்னாலான ஒரு பெரிய சிலையைச் செய்யும்படி செய்தான் நேபுகாத்நேச்சார். அவன் சொப்பனத்தில் கண்ட சிலையின் அனைத்து காரியங்களும் அதில் காணப்பட்டன. ஆனால் அது ஒரே ஒரு உலோகத்தால் மாத்திரமே செய்யப்பட்டிருந்ததுதான் அதிலிருந்து வித்தியாசமானதாயிருந்தது. தங்கள் அஞ்ஞான தெய்வங்களுக்கு மகத்தான சிலைகளைச் செய்வது அவர்களுக்கு புதிதல்லவே. ஆனால் வனப்புமிக்க இச்சிலையைப் போன்று மிகவும் மாட்சியாக, கம்பீரமாக இதுவரையிலும் எதையும் கல்தேயர் செய்ததில்லை. அது 60 முழ உயரமும் 6 முழ அகலமும் கொண்டிருந்தது. எங்கும் எவ்விடத்திலும் சிலை வழிபாடு காணப்பட்ட ஒரு தேசத்தில் பாபிலோனின் மகிமையையும் அதன் மாட்சியையும் வல்லமையையும் சுட்டிக்காட்டியவாறு தூரா சமவெளியில் ஈடு இணையற்ற வனப்போடு நின்றிருந்த அச்சிலையை ஆராதனைப் பொருளாக அவர்கள் பிரதிஷ்டை பண்ண நினைத்ததில் ஆச்சரியமேதுமில்லை. இந்த காரணத்தை முன்னிட்டு அந்தச் சிலை பிரதிஷ்டை பண்ணப்படும் நாளன்று அதன் முன்பாக எல்லாரும் பணிந்து பாபிலோனிய வல்லமைக்கு தாங்கள் உண்மையாயிருப்பதைக் காட்ட வேண்டும் என்று ஓர் ஆணை பிறப்பிக்கப்பட்டது. குறிக்கப்பட்ட நாள் வந்தது. சகல ஜனங்கள், ஜாதிகள், பாஷைக்காரரிலிருந்து திரளான ஜனங்கள் தூரா சமவெளியில் கூடியிருந்தார்கள். இசை வாத்தியங்கள் முழங்கப்பட்டதும் அனைவருமே தாழ விழுந்து பொற்சிலையை பணிந்து கொண்டார்கள். முக்கிய விளைவுகளைக் கொண்டிருந்த அந்நாளில் அந்தகார வல்லமைகள் குறிப்பிடத்தக்க வெற்றியடைந்தது போல் தோன்றியது. அத்தேசத்தில் நிலை கொண்டிருந்த சிலை வழிபாட்டு முறைகள் தேசிய மதமாக அங்கீகரிக்கப்படுவதற்கு ஒரு நிரந்தர அறிகுறியாக அந்த பொற்சிலை வழிபாடு அமைந்தது. இஸ்ரவேலர்கள் பாபிலோனில் சிறைப்பட்டிருந்ததை யூதரல்லாத எல்லா தேசத்தாருக்கும் ஓர் ஆசீர்வாதமாக அமையப்பண்ண தேவன் கொண்டிருந்த நோக்கத்தை அதன் மூலம் தோற்கடிக்க நினைத்தான் சாத்தான். ஆனால் தேவனுடைய தீர்மானமோ வேறுவிதமாயிருந்தது. மனித வல்லமையின் அடையாளமான சிலை வழிபாட்டிற்கு அனைவருமே தங்கள் முழங்கால்களை முடக்கிவிடவில்லை. திரளானவர்கள் பணிந்து கொண்ட போதிலும் அவ்வாறு செய்து பரலோக தேவனுக்கு அவமதிப்பை ஏற்படுத்தக்கூடாதென்ற உறுதியான தீர்மானத்தோடு 3 பேர் அவர்கள் மத்தியில் இருந்தனர். ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமே அவர்களின் தேவனாயிருந்தார். அவர்கள் வேறு எவரையும் தொழ விரும்பவில்லை.
ராஜாவின் கண்டிப்பான கட்டளைக்கு கீழ்ப்படியாதிருக்க அங்கிருந்த சிலர் தைரியங்கொண்டார்கள் என்ற செய்தியானது வெற்றி மிதப்பிலிருந்த நேபுகாத் நேச்சாருக்கு தெரிய வந்தது. தானியேலின் நண்பர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த சிலாக்கியங்களின் நிமித்தம் பொறாமை கொண்ட ஞானிகள் சிலர் ராஜாவின் கட்டளைகளை அவர்கள் மீறினது குறித்து அவனிடம் சொன்னார்கள். ராஜாவே, நீர் என்றும் வாழ்க! பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அவர்களை தனக்கு முன்பாக கொண்டு வருமாறு ராஜா கட்டளையிட்டான். நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா என்று விசாரித்தான். பெருந்திரளானவர்களோடு ஒத்துப்போகுமாறு அவர்களை மிரட்டி இணங்கச் செய்ய முயன்றான். தன்னுடைய கட்டளைக்கு தொடர்ந்து கீழ்ப்படிய மறுத்தால் அவர்கள் சந்திக்க வேண்டியிருந்த தண்டனையை நினைவுபடுத்தும் விதத்தில் அக்கினிச்சூளையைச் சுட்டி காட்டினான். ஆனால் பரலோக தேவனிடத்தில் தாங்கள் கொண்டிருந்த மெய்ப்பற்றையும் அவர் விடுதலை அளிப்பதில் தங்களுக்கிருந்த விசுவாசத்தையும் அவர்கள் உறுதியாகச் சாட்சியிட்டார்கள். சிலைக்கு முன்பாக பணிவது தொழுகை செய்வதின் அடையாளம் என்பதை அனைவரும் அறிந்திருந்தனர். அத்தகைய தொழுகையை தேவனுக்கு மாத்திரமே செலுத்த அவர்கள் விரும்பினர்.
அந்த 3 எபிரேயர்களும் ராஜாவுக்கு முன்பாக நின்றபோது தன்னுடைய ராஜ்யத்தின் மற்ற ஞானிகளிடம் இல்லாத ஒன்றை அவர்கள் பெற்றிருந்ததை அவன் அறிந்திருந்தான். ஒவ்வொரு கடமையை செய்வதிலும் அவர்கள் உண்மையோடு இருந்து வந்தனர். எனவே அவர்களுக்கு இன்னொரு தருணத்தை கொடுக்க விரும்பினான். சிலையை தொழுது கொள்வதில் திரளானவர்களோடு ஒத்துப்போக தாங்கள் தயாராக இருந்ததை நிரூபித்துக் காட்டினால் மாத்திரமே அவர்களுக்கு சகலமும் சுகமாக முடிய இருந்தது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களேயாகில் அந்நேரமே எரிகிற அக்கினிச் சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள் என்றான் அவன். பிறகு எவருக்கும் அஞ்சாதோரணையோடு தன் கரத்தை நீட்டி, உங்களை என் கைக்கு தப்புவிக்கப் போகிற தேவன் யார் என்று கேட்டான்.
இராஜாவின் மிரட்டல்கள் வீணாயிருந்தன.
சர்வலோகத்தை ஆளுபவரின் மேல் அம்மனிதர் கொண்டிருந்த மெய்ப்பற்றை அவனால் அசைக்க முடியவில்லை. தேவனுக்கு கீழ்ப்படியாமை அவமதிப்பையும் அழிவையும் மரணத்தையும் கொண்டுவரும் என்பதையும், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்பதையும், அதுவே சகல செழிப்பிற்கும் அடித்தளம் என்பதையும் தங்கள் பிதாக்களின் வரலாற்றிலிருந்து அவர்கள் கற்றிருந்தார்கள். அந்தச் சூளையை அமைதலோடு பார்த்தவர்களாக சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ எனும் அவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினிச் சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்றார்கள். தங்களை விடுவிப்பதில் தேவன் மகிமைப்படுவார் என்று சொன்னபோது அவர்களுடைய விசுவாசம் பலப்பட்டது. தேவனில் கொண்ட முழு நம்பிக்கையால் வெற்றியின் நிச்சயத்தோடு, விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதுமில்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். இராஜாவின் கோபம் எல்லையைக் கடந்தது. இழிவாக கருதப்பட்டும் சிறைப்பட்டுமிருந்த இஸ்ரவேலரான சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு எதிராக அவனுக்கு கடுங்கோபம் மூண்டபடியால் அவனுடைய முகநாடி வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி சொன்னான். பிறகு அவர்களுக்கு தண்டனையை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாக இஸ்ரவேலின் தேவனை தொழுது கொள்ளும் அம்மனிதரை கட்டுமாறு தன் இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினிச் சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையாயிருந்தபடியினாலும், சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும், அக்கினி ஜுவாலையானது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கிக் கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. ஆனால் தமக்கு சொந்தமானவர்களை தேவன் மறக்கவில்லை. தம்முடைய சாட்சியாளர்கள் சூளைக்குள்ளே எரியப்பட்டதும் இரட்சகர்தாமே தனிப்பட்ட விதத்தில் அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அவர்கள் அனைவரும் அக்கினியின் நடுவிலே நடந்தார்கள். வெப்பத்திற்கும் குளிருக்கும் ஆண்டவரானவரிடத்தில் அக்கினியானது தன் பட்சிக்கிற தன்மையை இழந்து போனது. தன்னை எதிர்த்து பேசினவர்கள் முற்றிலும் அழிவதைக் காணும் ஆவலோடு தன் சிங்காசனத்தில் உட்கார்ந்து பார்த்துக் கொண்டிருந்தான் ராஜா. ஆனால் அவளுடைய வெற்றி மிதப்பு திடீரென மாறியது. கொழுந்துவிட்டு எரிந்த அக்கினியை சிங்காசனத்திலிருந்து உற்று நோக்கியவனின் முகம் வெளிரி வந்ததை பக்கத்தில் நின்று கொண்டிருந்த பிரபுக்கள் கவனித்தார்கள். கிளிபிடித்தவனாய் தன் பிரபுக்களிடம், 3 புருஷரையல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம். இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதைக் காண்கிறேன். அவர்களுக்கு 1 சேதமுமில்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். தேவகுமாரன் எப்படி இருப்பார் என்பது அஞ்ஞான அரசனுக்கு எப்படி தெரிந்திருந்தது? எபிரேயர் பலர் அரசாங்கத்தில் பதவி வகித்தார்கள். அவர்கவர்கள் தங்கள் வாழ்வாலும் நடத்தையாலும் தேவனைப் பற்றிய உண்மையை அவனுக்கு வெளிப்படுத்தியிருந்தார்கள். அவர்களுடைய விசுவாசத்தைப் பற்றி கேள்வி கேட்கப்பட்டபோது அவர்கள் தயங்காமல் விளக்கம் கூறியிருப்பார்கள். நீதியின் நியதிகளை எளிமையாகவும் தெளிவாகவும் கற்றுக் கொடுத்து தாங்கள் ஆராதனை செய்த தேவனை அறிமுகப்படுத்தியிருப்பார்கள். வரப்போகிற மீட்பராகிய கிறிஸ்துவைப் பற்றியும் கூறியிருப்பார்கள். அந்த மீட்பராகிய தேவகுமாரனே 4ஆம் நபர் என்பதை ராஜா கண்டு கொண்டான். இப்பொழுதும் தன்னுடைய மேன்மையையும் தகுதியையும் மறந்து சிங்காசனத்தை விட்டு இறங்கி அக்கினிச்சூளையின் வாசலண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசரே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான் நேபுகாத்நேச்சார்.
திரளான ஜனங்களுக்கு முன்பாக வெளியே வந்த சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்பவர்கள் தாங்கள் எவ்வித சேதமுமின்றி காட்சியளித்தார்கள். அவர்களுடைய இரட்சகரின் பிரசன்னம் தீமையிலிருந்து அவர்களை காத்துக்கொண்டது. அவர்களின் கட்டுகள் மாத்திரமே எரிந்து போயின. தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பெலஞ்செய்யாமலும், அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும், அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும், அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள்.
மிக ஆடம்பரமாக அங்கு நிறுவப்பட்டிருந்த பொற்சிலை மறக்கப்பட்டு போனது. ஜீவனுள்ள தேவனின் பிரசன்னத்தில் மனிதர் பயந்து நடுங்கினார்கள். சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனைத் தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையைத் தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக்கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார் என்று தாழ்மையோடு சொல்ல வேண்டிய நிலைக்குள்ளானான் ராஜா. சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையைச் சொல்லுகிற எந்த ஜனத்தானும், எந்த ஜாதியானும், எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்களவாக்கப்படும் என்ற கட்டளையை நேபுகாத்நேச்சார் பிறப்பிக்கத்தக்கதாக அந்நாளின் அனுபவங்கள் ஏதுவாயின. இவ்விதமாய் இரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்று அக்கட்டளைக்கான காரணத்தையும் கூறினான்.
எபிரேயர்களின் தேவனுடைய அதிகாரமும் வல்லமமையும் மேன்மையான தொழுகைக்கு பாத்திரமானதென்றுதான் கண்டுகொண்டதை இதுபோன்ற வார்த்தைகளால் தூரதேசங்களிலிருந்த பூமியின் சகல ஜனங்களுக்கும் பரவச் செய்ய பெருமுயற்சி எடுத்துக்கொண்டான் பாபிலோனின் ராஜா.
தமக்கு மரியாதை செலுத்த ராஜா எடுத்துக்கொண்ட முயற்சியிலும் தன் விசுவாச அறிக்கையை பாபிலோனின் ராஜ்யத்தைப் போலவே எங்கும் பரவச் செய்ய அவர் முயன்றதிலும் தேவன் பிரியப்பட்டார். பொதுமக்கள் அறியும்படி அறிக்கை பண்ணினதும் மற்ற அனைத்து தெய்வங்களுக்கு முன்பாக பரலோக தேவனை மேன்மைப்படுத்த முயற்சித்ததும் ராஜாவின் பக்கம் நீதியாயிருந்தது. ஆனால் தன் குடிமக்களும் அதேபோன்று விசுவாச அறிக்கை பண்ண வேண்டும், பயபக்தி காட்ட வேண்டுமென்று கட்டாயப்படுத்த முயற்சித்ததில்தான் ஒரு தற்காலிக அரசனென்று தன் உரிமையை மீறினான் நேபுகாத்நேச்சார். பொற்சிலையை வணங்க மறுத்தவர் களை அக்கினியில் போடுவதாகச் சட்டமியற்ற அவனுக்கு அதிகாரமில்லாதது போலவே தேவனை தொழாதவர்களை கொள்ளு வதாக மிரட்டுவதற்கும் சட்டப்படியாகவோ ஒழுக்கப்படியாகவோ அவனுக்கு எவ்வித உரிமையும் இல்லாதிருந்தது. மனிதர் தமக்கு கீழ்ப்படிய வேண்டுமென்று தேவன் ஒருபோதும் கட்டாயப்படுத்துவது கிடையாது. தாங்கள் யாரைச் சேவிப்பது என்பதை தெரிந்து கொள்ள அனைவருக்கும் சுதந்திரம் கொடுத்துள்ளார்.
ஒடுக்கப்பட்டோருக்குத் தாம் ஆதரவாக இருப்பதையும் பரலோக அதிகாரத்திற்கு எதிராக கலகம் செய்யும் பூலோக வல்லமைகள் யாவையும் தாம் கடிந்து கொள்வதையும் தம் மெய்தாசர்களை விடுவித்ததன் மூலம் தேவன் தெரியப்படுத்தினார். தாங்கள் தொழுது கொண்டவரின் பேரில் தங்களுக்கிருந்த விசுவாசத்தை பாபிலோன் தேசம் முழுவதிலும் அந்த மூன்று எபிரேயரும் தெரியப்படுத்தினார்கள். தேவனையே நம்பிக்கையாகக் கொண்டிருந்தார்கள். சோதனை ஏற்பட்ட வேளையில், நீ தண்ணீர்களைக் கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளைக் கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது எனும் வாக்குத்தத்தை நினைவு கூர்ந்தார்கள். ஏசாயா 43:2. ஜீவ வார்த்தையின் பேரிலிருந்த அவர்களுடைய விசுவாசமானது ஓர் அற்புதமான விதத்தில் அனைவரின் கண்களுக்கு முன்பாகவும் கணம் பண்ணப்பட்டது. அவர்கள் அற்புதமாக விடுவிக்கப்பட்ட செய்தியானது பல்வேறு நாடுகளிலிருந்து நேபுகாத்நேச்சாரால் பிரதிஷ்டை விழாவிற்கு அழைக்கப்பட்டிருந்த பிரதிநிதிகள் மூலம் அநேக நாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டது. தம் பிள்ளைகளின் உத்தமத்தின் நிமித்தம் பூமியெங்கிலும் தேவன் மகிமைப்பட்டார்.
தூரா சமவெளியில் அந்த எபிரேய வாலிபரின் அனுபவத்திலிருந்து முக்கிய பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். நாம் வாழும் இந்தைய நாட்களிலும் பொறாமையாலும் மதவெறியாலும் நிறைந்து சாத்தானால் ஊக்கம் பெற்றோரின் கரங்களில் இகழ்ச்சியும் நிந்தனையும் அடையும்படி களங்கமற்ற தேவ ஊழியர்கள் பலர் ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள். விசேஷமாக 4 கற்பனையின் ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கிறவர்களுக்கு எதிராக மனிதர் கடுங்கோபங்கொள்வார்கள். இவர்கள் மரணத்திற்கு பாத்திரவான்களென தீர்ப்பளித்து உலகளாவிய சட்டமொன்று இறுதியில் கொண்டுவரப்படும். தேவ மக்களுக்கு நேரிடும் இக்கட்டின் காலமானது தடுமாற்றமற்ற விசுவாசத்திற்கு ஓர் அழைப்பாயிருக்கிறது. தேவன் மாத்திரமே தங்கள் தொழுகையின் நாயகன் என்பதையும், எவ்வித காரணத்தாலும் அது தங்கள் ஜீவனேயானாலும் பொய்த் தொழுகைக்குள் கொஞ்சங்கூட தங்களை இழுத்துச் செல்ல முடியாது என்பதையும் அவருடைய பிள்ளைகள் வெளிப்படுத்த வேண்டும். நித்திய தேவனின் வார்த்தையோடு ஒப்பிடும்போது அநித்தியரும் பாவிகளுமான மனிதரின் கட்டளைகள் உத்தம் இருதயமுள்ளவர்களின் பார்வையில் ஒன்றுமில்லாததாகிவிடும்.
சிறையிருப்பானாலும் நாடு கடத்தலானாலும் மரணமானாலும் சத்தியத்திற்கு மட்டுமே கீழ்ப்படிவார்கள்.
ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ காலத்தில் நடந்ததைப் போல பூலோக வரலாற்றின் முடிவு காலத்திலும் நீதிக்காக உறுதியோடு நிற்பவர்களின் சார்பில் தேவன் வல்லமையாக கிரியை செய்வார். அக்கினிச்சூளையில் எபிரேய ஒழுக்கச் சீலர்களோடு நடந்தவர் தம் பின்னடியார்கள் இருக்கும் இடங்களிலெல்லாம் இருப்பார். நிலையான அவருடைய பிரசன்னம் நம்மை ஆற்றி தேற்றும். எந்தவொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்கால மட்டும் உண்டாயிராத ஆபத்தைப் போன்ற ஆபத்து நேரிடும் காலத்தின் மத்தியிலும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டோர் அசையாது நிற்பார்கள். சாத்தான் தன்னுடைய சகல தீய சேனைகளோடு இருந்தாலும் நீதிமான்களில் பலவீனரை கூட அழிக்க முடியாது. பலத்தில் வல்லவர்களான தூதர்கள் அவர்களை பாதுகாப்பார்கள். தம்மில் நம்பிக்கை வைத்தோரை முற்றுமுடிய காக்கவல்ல ஏகோவா தாமே தேவாதி தேவனாக அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவார்.